அகதியாக மதியப்படுதல் என்கிறதான வகையில் அதற்குரியதான தன்மைகள் முதலானவைகளை ஜெர்மனியை சிறப்பாக கொண்டு பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆரம்ப காலங்கள் இந்த இன்றைய புலம்பெயர் வாழ்வின் ஆரம்ப காலங்கள் என்கிற இன்றைக்கு சற்றே கவனித்து பார்த்தால் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் இடம்பெற்றதான இந்த புலப்பெயர்வில் ஜெர்மனிக்கு பல்வேறு வழிவகைகளிலும் அகதிகளாக நம்மவர்கள் வந்து சேர்ந்தார்கள். உண்மையில் இந்த ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் வருவதற்கு உரியதான வழிமுறைகள் என்பனவற்றில் நிறையவே சிக்கல் பட்டு கொண்டார்கள் அல்லது பிரச்சினைப்பட்டு கொண்டார்கள் என்று சொல்லலாம். நாட்டுக்கு நாடு விட்டு நாடுகளில் தங்கியிருந்து அதே போல அந்த அடிப்படைகளில் பயணங்களை மிக சிக்கல்களாக்கி இந்த தன்மைகளிலான அடிப்படைகளில் எல்லாம் அவர்கள் ஜெர்மனிக்குள்ளே நுழைந்தார்கள் என்று சொல்லலாம். இதற்கு பயன்படுத்தப்பட்ட வழிமுறைகள் சரியானவைகளாக இருந்தனவா இல்லையா என்கிறதான கேள்வி வருகிற பொழுது பல்வேறு வழிகள் என்கிற வகையில், அதாவது அகதிகளை இந்த நாடு கூடுதலாக ஏற்றுக்கொள்கிறது, அதற்குரிய தனித்துவமான சட்டத்திட்டங்களோடு இது அமைகிறது என்கிற வகையில் இருந்ததனால் பெரும்பாலும் ஜெர்மனி என்கிறதான ஒன்றினை மையமாக கொண்டே ஆரம்ப காலத்தினுடைய இந்த புலம்பெயர்வு இடம்பெற்றது. ஜெர்மனியில் இருந்து பின்னால் அதனுடைய அண்டை நாடுகளுக்கு போனவர்கள் அல்லது போனால் அந்த அடிப்படையிலே சென்றவர்கள் என்றும் பலர் இருந்து கொண்டார்கள். சரியாக சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வருவது என்பதற்குரிய பயணங்கள், அதாவது பஸ் வண்டிகளில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வருவது என்கிறதான வகையில் ஜெர்மனி ஜெர்மனி என்று கூவி பஸ் வண்டிகளில் பயணிகளை ஏற்றுகிற அளவுக்கு இந்த புலம்பெயர்வினுடைய தன்மை இருந்தது என்று பார்க்கலாம். அதாவது இங்குதான் பிரதானமாக போகிறீர்கள். உண்மையில் அந்த பஸ் வண்டி பிரயாணம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்வதற்குத்தான். ஆனால் உன்னுடைய ஜெர்மனி பயணம் இப்பொழுதே ஆரம்பமாகி விடுகிறது என்ற வகையில் பெருந்தொகையான பயணிகளை, பயண முகவர்கள் என்கிற ஏஜென்சி வைத்திருப்பவர்கள் இப்படி பெருந்தொகையானவர்களை இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஜெர்மனி நோக்கி அனுப்பினார்கள் என்று பார்க்கலாம். அந்த அடிப்படை அளவுக்கு இருந்ததற்கு காரணமான மிகப்பெரியதான ஒரு அடிப்படை என்னவென்றால், இந்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு, அதாவது ஜெர்மன் நாட்டுக்குள்ளே நுழைந்து அகதி அந்தஸ்து பெற்று கொள்ளுவதற்கு அனுமதி தேவையில்லாமல் இருந்ததான ஒரு நிலை, அதாவது விசா என்கிறதான அனுமதி இல்லாமல் ஜெர்மனின் தலைநகரமாக இன்றைக்கு சொல்லப்படுகிற பெர்லின் ஊடாக நுழையக்கூடியதான வசதி கிடைத்திருந்தது அல்லது அமைந்திருந்தது என்று சொல்லலாம். அதை சரியாக சொல்லுவதாக இருந்தால், அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மன் ஒன்றாகாமல் அந்த ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என்றும் கிழக்கு ஜெர்மனி என்றும் ரெண்டாக பிரிந்திருந்தது. அதுபோலவே பெர்லின் நகரமும் மேற்கு பெர்லின் கிழக்கு பெர்லின் என்று இரண்டாக பிரிந்திருந்தது. இந்த கிழக்கு பெர்லினில் இருந்து அதனூடாக மேற்கு பெர்லினுக்குள்ளே நுழைவது என்பது மிகச் சுலபமாக ஒரு அடிப்படையில் இந்த விசா என்கிறதான தன்மை இல்லாமல் மேற்கொள்ளக்கூடியதாக அது இருந்ததன் காரணத்தினால் பெருந்தொகையானவர்கள் அந்த வழிமுறை ஊடாக ஜெர்மனிக்குள்ளே நிறையவே வந்தார்கள் என்று சொல்லலாம். இது நான் குறிப்பிடுகிற இந்த காலகட்டங்கள் 78, 79, 80, 81 ஆகியதான காலங்கள் என்று பார்க்கலாம். அன்றைக்கு அப்படி வருகிற பொழுது பெருந்தொகையானவர்களாக கும்பலாக என்ற அடிப்படை இல்லாமல் பரவலாகவே நுழைந்து இவர்களினுடைய இந்த அறிமுகத்தின் காரணத்தினால் பின்னால் பெருந்தொகையானவர்கள் வரக்கூடியதான வாய்ப்பு வந்தது. வந்ததும் உண்மையிலே நான் ஒரு அகதி என்று பதிந்து கொள்கிற பொழுது அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு உரிய சலுகைகள், வதிவிட வசதிகள் முதலானவைகள் கொடுக்கப்பட்டன. அதைவிட முக்கியமானது அந்த காலகட்டங்களில், அதாவது 1981 வரைக்கும் அவர்கள் வந்து சேர்ந்த சில நாட்களுக்குள்ளேயே அவர்களுக்கு வேலை செய்வதற்குரிய அனுமதியும், அதாவது வேர்க் பர்மிட் என்று குறிப்பிடப்படுகிற வேலை செய்வதற்குரிய அனுமதியும் வழங்கப்பட்டதாக இருந்தது. ஆக இந்த அடிப்படையில் இவைகள் ஏற்படுகிற பொழுது ஜெர்மனியினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் பரவலாக இத்தகையதான புலம்பெயர்வு இடம்பெற தொடங்கியது. அந்த அடிப்படையில் ஒரு தன்மையினை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது கும்பலாக அல்லது மிக பெருந்தொகையானவர்களை ஒரே இடத்தில் குடியமர்த்துவது என்கிற ஒரு தன்மை இல்லாமல் ஜெர்மன் அரசாங்கம் அவர்களை பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு மாநிலங்களுக்கும் பிரித்தனுப்பி கொண்டதனால் திட்டத்திட்டாக பரவலாக இந்த குடியமர்வுகள் ஏற்பட்டனவாக இருந்தன. இது இந்த நிலைமை பின்னால் இப்படி தொகையானவர்கள் வந்து அவர்கள் வேலை வாய்ப்பும் பெற்று இந்த தன்மையிலே அமைகிற பொழுது ஏற்பட்டதான இந்த நாட்டு மக்களினுடைய கருத்துக்கள் முதலானவைகளோடு இந்த தன்மை கூடுதலாக மேற்கொள்ளப்பட, அதனால் 1981 இந்த வேலை செய்வதற்கான அனுமதி அவர்களுக்கு நிறுத்தப்பட்டதாக இருந்தது. எனவே 81 முன்னால் வந்தவர்கள் வேலை செய்பவர்களாக அகதிகளாக அமைய, 81 பின்னால் வந்தவர்கள் அவர்களுடைய அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே வேலைவாய்ப்பு அனுமதி பெறக்கூடியவர்களாக ஆனார்கள் என்கிறதான ஒரு நிலையில் இந்த 81 பின்னால் பல்வேறு இடங்களில் இந்த அகதி முகாம்களில் குடியிருப்பவர்களாக வேலைகள் முதலானவைகள் எதுவும் இல்லாமல் சமூக சேவை உதவி பணம் அல்லது 3 நேர உணவு வகைகள் முதலானவைகள் மட்டும் பெற்றுக்கொண்டு அதேவேளை கை செலவுக்கு என்ற ஒரு குறித்த தொகை பணம் இவைகளை மட்டும் பெறுகிறதான தன்மையில் நிறைய பேர்கள் இந்த அடிப்படையில அமர்ந்தவர்களானார்கள். இதிலேயும் கூட இன்னும் கொஞ்சம் நாள் போக இன்னொரு பெரியதான அடிப்படை மாற்றம் வந்தது. நான் குறிப்பிட்டதை போல கிழக்கு பெர்லினில் இருந்து மேற்கு பெர்லினுக்குள் விசா இல்லாமல் நுழைகின்றதான அந்த தன்மை என்ற அடிப்படை 1985 ஜூன் மாதத்தினோடு முடிவுக்கு வந்தது. ஆக 1985 அதை நம்மவர்கள் குறிப்பிடுகிற பொழுது போர்டர் பூட்டியாயிற்று என்று குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த ஜெர்மன் நாட்டின் பெர்லின் மாநகரத்தினுடைய கிழக்கு மேற்கு என்கிறவற்றுக்கு இடையிலான அந்த எல்லையில் விசா என்கிற அனுமதி பத்திரம் இல்லாமல் சென்று செல்லக்கூடியதான தன்மை நிறுத்தப்பட்டு விசா தேவைப்படுகிறதான ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது. இவைகளெல்லாம் அகதிகளுக்கான விசேட சலுகைகளையும் சட்டங்களையும் கொண்டிருந்த நாடாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவைகளிலும் கடுமையான இறுக்கமானதான தரத்துக்கள் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இந்த தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் அடைய தொடங்கின அல்லது குறைவுபட தொடங்கின என்று சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்லுவதானால், இந்த வெவ்வேறு விதமான மாற்றங்கள் பெருந்தொகையானவர்கள் இந்த நாட்டுக்குள் நுழைவதனால் ஏற்பட்டதான இந்த நாட்டு வேலை வாய்ப்புகள், பொருளாதார பிரச்சனைகள் முதலானவைகளும், இந்த நாட்டு மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு, அவர்களை இவர்கள் பார்த்த பார்வைகள் முதலானவைகளும் இத்தகையதான கருத்து மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்தன என்று குறிப்பிட்டால் அது உண்மையில் தவறில்லை என்றே நான் நினைக்கிறேன். இனி இந்த அகதி விண்ணப்பங்கள், அதற்கு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன என்றால், பிறகு அவர் அந்த அதுக்குரியதான நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு, உண்மையாக இவர் உயிராபத்தான சூழ்நிலையில் இந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார் என்று அந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிற பொழுது அவருக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டதாக அமைந்தது. அப்படி வழங்கப்படவில்லையானால் அவர் அதே நேரத்தில் தொடர்ந்தும் தன்னுடைய வழக்கினை தொடர்ந்து நடத்தக்கூடியதான அடிப்படையிலான வாய்ப்புகளை அவருக்கு திரும்ப கொடுக்க இந்த அரசாங்கம் வழிவகைகள் வகுத்திருந்தது. அதே போல அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டால் உடனடியாக அரசாங்கத்தின் மற்றொரு துறை அந்த அகதி அந்தஸ்தை நிராகரிப்பதும், அப்படி நிராகரித்ததன் பிறகு அவர் திரும்ப மறுபடியும் அந்த நிராகரிப்புக்கு எதிரான மனு ஒன்றினை மேற்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய அகதி அந்தஸ்துக்காக போராடுதலும் என்கிறதான நிறைய சட்ட நுணுக்க சிக்கல்கள் இந்த அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்படுதலில் கொள்ளப்பட்டனவாக அமைந்தது. அந்த அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டும் கூட வழங்கப்படுகிறதான அந்த அந்தஸ்து எந்த வகையில், எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்கிற பொழுது, இந்த நாட்டினுடைய குடியுரிமை அவர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்றால் அப்படி அல்லாமல், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகள் சட்டத்தின் அடிப்படையிலான சரத்தின் வகையில் இவர் அகதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்கிற வகையிலேயே இந்த அனுமதி அல்லது இந்த தன்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கலாம். இன்றைக்கு இவைகள் எல்லாமே பெரும்மாற்றத்திற்குள்ளாகி இங்கு நுழைவது என்பது அல்லது இங்கு வந்து சேருவது என்பதே மிகச் சிக்கலாகி போய் இருக்கிறதான ஒரு தன்மையினை நாங்கள் பார்க்கலாம். இது கூடுதலாக அண்மை காலங்கள் என்று சொல்லுவதை விட இதற்கு கொஞ்ச காலம் முன்னாலேயே இந்த நிலைமைகள் ஏற்பட்டு விட்டதான தன்மையில், ஆக சட்டபூர்வமாக அல்லாமல் அதன் காரணத்தினாலே பல்வேறு சட்ட ரீதியற்ற வழிவகைகளில் இந்த நாட்டுக்குள்ளே நுழைய வேண்டியதான தேவை அல்லது நுழைகிறதான தன்மை என்ப அடிப்படை இங்கு கொள்ளப்பட்டதாக இருந்தது என்று பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கிறதான இந்த நிலையில் இவைகளை பற்றியதான சற்று கொஞ்சம் விவரணமான சிறு தகவல்களை பார்த்து கொண்டு, அதற்கு பிறகு இனி இந்த வாழ்வு எப்படி வாழப்படுவதாக அமைகிறது என்பதை கவனிக்கலாம். அந்த வகையிலே அடுத்த அங்கத்தில் இந்த பதிவும், இந்த பதிவு குறித்ததான அகதி நிலை அந்தஸ்தும், இந்த தன்மைகளும் பற்றியதான இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம் என்று கூறி இன்று இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.